மகாவிஷ்ணு என்ன பண்ணினாரா, பரமேஸ்வரன் லோகத்தை காப்பாத்துறதுக்காக ஹாராஹர லீலை பண்ணினார், விஷத்தை குடித்தார். அவர் உலகத்தை காப்பாத்துறது என் வேலை, உலகத்தை அழிக்கிறது தான் பரமேஸ்வரனுடைய வேலை, உலகத்தை காப்பாத்துறது என் வேலை. அந்த உலகம் அந்த காப்பாற்றப்படணும் என்பதற்காக என்ன பண்ணினாரா, அந்த ஹாராஹரம் விஷம் வரும் பொழுது அந்த எப்படி மைசூர் பாக் சாப்பிட்றவர்கள கையில வாங்கிட்டு சாப்பிட்டார் விவகாரம் முழுக்க. என்ன சுவாமி உலகத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இப்படி பண்ணினார இவருக்கு, நம்ம என்ன பண்ணினா சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணினாரா, ஆத்துக்காரியே ஆகணும்னு நினைச்சுட்டார். அதுக்காக தான் ஆத்துக்காரி மாதிரி இருந்தார் பகவான். என்ன பண்ணினார், பரம கருணாநிதி தயாநிதேவர், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியல. என்ன பண்ணார், அவ்யாஜ கருடா மூர்த்தி, அவர் எடுத்துட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டார். எப்படின்னு பாதி சரீரம் உள்ள போயிட்டுதான், அப்படி இழுத்த கட்டிட்டார் விவகாரம். அதான் சங்கரநாராயணன் கோவில். ஒரு பிச்சைக்காரன் ராஜா கிட்ட வந்த, ராஜா கிட்ட வந்து என்ன, ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சார். எதை ஸ்தோத்திரம் பண்ணினா காசு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு அப்படின்னு யோசனை பண்ணின. என்னாச்சு, இந்த பரமேஸ்வரன் இருக்காரு, அர்த்தம் தானவ வைரினா, ஒரு பாதி பரமேஸ்வரனுடைய சரீரத்துல, ஒரு பாதி என்ன பண்ணினார், மகாவிஷ்ணு எடுத்துட்டாராம். பரமேஸ்வரனுடைய சரீரம் இல்ல, ஒரு பாதி மகாவிஷ்ணு. ஜிதமபோத் அர்த்தம் சுதாயா, இன்னொரு பாதி என்னாச்சுன்னார், இன்னொரு பாதி அம்பாள் எடுத்துட்டாராம். பரமேஸ்வரனுடைய சரீரத்துல நேர கூறு போட்டு ஒரு பாதி மகாவிஷ்ணு எடுத்துட்டார், ரைட் சைடு எல்லாம் அம்பாள் எடுத்துட்டார், லெப்ட் சைடு எல்லாம் பரமேஸ்வரன் எடுத்துட்டார். என்ன ஆச்சுன்னா, யுத்தம் இப்படித்தானே, புரஹராபாவே ஜெகதி சமுன்மீலதி, உலகத்துல பரமேஸ்வரன் காணோன்ட்டார். ஒரு பாதி மகாவிஷ்ணு எடுத்துட்டார், ஒரு பாதி அந்த அம்பாள் எடுத்துட்டா, உலகத்துல என்னடா சொன்னார், பரமேஸ்வரன் காணும். இப்ப என்ன பண்றதுன்னு, பரமேஸ்வரனே அண்டி இருக்கக்கூடியதான சில பதார்த்தங்கள் இருந்ததான், அது பரமேஸ்வரன் விட்டு எங்கேயுமே போகாது. அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் என்ன ஆயிடுதுன்னு, இப்படி கங்கா சாகரம், அந்த பரமேஸ்வரன் தலையில் இருக்கக்கூடிய இந்த கங்கை இருந்தது பத்தியில, அடாடா நான் இத்தனை நாள் பரமேஸ்வரன் அண்டி இருந்தேன், அந்த பரமேஸ்வரன் சௌக்கியமா என்ன வச்சுட்டு இருந்தார், யார என்ன இருந்தாலும் ஆத்துக்காரியில தலையில வச்சுட்டு இருக்கான்னு சொல்ற பத்தியில, தஞ்சாவூர்ல சொல்வா எங்க என்ன கல்யாணம் ஆச்சு, அதுக்கதையை தலையில வச்சுட்டு இருக்கேன், இது முதல் முதல்ல யாரு பார்த்தாரு, பரமேஸ்வரன் பண்ணினார், கங்காதேவியை தலையில வச்சுட்டு இருந்தேன். விவகாரம் என்னடா, அவரே நம்மளை விட்டு போயிட்டாரே, நான் என்ன பண்றதுன்னு, கங்கா சாகரம் சமுத்திரத்துக்கு போயிட்டு சேர்ந்துருக்கான். அம்பரம் ஸ்வாபதி, அவர் என்ன பண்ணினார், சந்திரன் என்ன பண்ணினார், ஆகாசத்துக்கு போயிட்டார். ஏன்னா இவர் தலையில இருந்தார், தலை விட்டு அவர் போயிட்டார். நாகாதிபர் பூதலம், அங்க இருக்க உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய வாசுக்கு என்ன பண்ணினார், பரமேஸ்வரன் காணும். இது போல நம்மளை யார வச்சுப்பா அப்படின்னு நினைச்சுட்டு என்ன, அப்படியே நாகாதலம் பாதாள லோகத்துக்கு போயிட்டாரா. சரி, இவைகள்லாம் போயிடுத்து, அந்த பரமேஸ்வரனுக்கே உரித்ததான சில தர்மங்கள் இருக்கு. இது எஸ் சர்வஜ்ஞ சர்வ இது எஸ் யஜானமயம் தப அப்படின்னு சர்வஜத்துவம் சர்வசக்தித்வம் சர்வவித்வம் இப்படிப்பட்டதான தர்மங்கள் அவருக்கு மட்டும் உரித்ததாக இருந்தது. அந்த தர்மங்கள் பரமேஸ்வரன் இல்லையுமே எங்கே சார் போகும். சர்வஜத்வம் அதீஸ்வரன் அதீஸ்வரன் சுவாமகமது, உன்னை வந்து சேர்ந்தெடுத்து ராஜாவன் சர்வஜத்வம் ராஜாவன் சர்வஜன் சர்வசக்திகன் சொன்னார். ஆமா, இப்ப என்ன, அது இருக்கட்டும், அந்த பரமேஸ்வரத்துல ஒரு குணம் இருந்தது என்ன தெரியுமோ, நான் பிச்சை எடுக்கிறது அது எங்க போச்சு, எனக்கு வந்துருக்கா சர்வஜ்ஞத்வம் கடைசியில எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. ராஜா பார்த்தாராம், ஏதோ எனக்கு வேணும் காசு வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கேன், நிறைய கொடுத்தாரு. அது மாதிரி என்ன பண்ணீங்கன்னா, பாதி சரீரம் கவி பேர்ல தெரியாது, கவி சொல்லாம் அப்படின்னு சொன்னார். பாதி சரீரத்தோட உண்டா போயிட்டாராம். அதனாலதான் அர்த்த வபுஷா பாரியாத்வம், அர்த்த வபுஷா பாதி சரீரத்தை கொடுத்த ஒரு ஆர்த்தகாரி மாதிரி, ஆர்த்தகாரிக்கு அர்த்தாங்கின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல அர்த்தாங்கி. இந்த இங்கிலீஷ்காரெல்லாம் பெட்டர் ஹாஃப்ங்கிறான், யாருக்கு யார் பெட்டர்னு தெரியல. எல்லாம் ஏமாத்துற வேலை அங்கெல்லாம் நாம ஏமாத்ததே இல்லை. ரெண்டு பேரும் சமானம் தான் சொல்லியிருக்கோம். மனுஷரூபா சமானமும் தான் இருக்கும், புருஷாலும் ஸ்திரீகளும் சமானமும் தான் சொல்றது. ஆனா கல்யாணம் ஆற சந்தர்ப்பத்தில் மட்டும் என்ன சொல்றது தெரியுமா, நான் சம்ராஜ்ஞி ஸ்வசுரே பவ சம்ராஜ்ஞி ஸ்வசுருவாங் பவா, இந்த வீட்டுக்கு ராணியா வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த வீட்டுக்கு பொண்ணா வரணும்னு கேட்கல, இந்த வீட்டுக்கு ராணியா வரணுமா. ஏன் இந்த ராணிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அபிமானத்தினால தனக்கு அடிமையா பண்ணிட்டவள். நீ எல்லோருக்கும் காட்டக்கூடியதான அபிமானத்தினால உனக்கு எல்லோரும் வேண்டியவளா ஆயிடுவா, அப்படி பண்ணிக்கணும் இந்த வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஊர்ல யாரையோ மாற்று பெண்ணுனோ இல்ல வந்து மாட்டு பெண்ணோ இதெல்லாம் நம்ம சொல்றது இல்ல அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம் விசேஷமா. ஆனா நம்ம என்ன சமானம் தான் சொல்றோம். சகா சப்த பதா பவா, கல்யாண மந்திரத்தை பார்த்தேன்டா. அந்த ஆத்துக்காரி என்ன ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்க, இந்த ஃப்ரெண்ட் இருக்க, இது ஒண்ணு ஈக்குவல் ரிலேஷன். விஸ்வம் பசியதே காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமிபா சம்பந்தத்தா சிஷ்யாச்சாரியதையா, இப்படிதான வெவ்வேறு ரிலேஷன் ஸ்லோகத்தில் மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன். நீங்க எனக்கு மாஸ்டர்னு சொன்னா நான் உங்களுக்கு மாஸ்டர் ஆக முடியாது, ஏன் சர்வெண்ட். அதே போலயே லோகத்துல ஒருத்தர் அப்பா இன்னொருத்தர் பிள்ளைன்னா அப்பா அப்பா தான் எண்ணிக்கும், பிள்ளை அவருக்கு முன்னால எப்பவும் பிள்ளைத்தான். ஆனா இந்த விவாகம்னு சப்தபதி ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், சப்தபதினு ஆத்துக்காரி காலை புடிச்சு ஒவ்வொரு அடியா நடக்க வச்சு ஏழாவது அடியில கல் மேல ஏக்கி ஏத்தி நிக்க வைப்பா. என்ன உன் வாழ்க்கை மேல எவ்வளவுதான், அஸ்மானமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல்லு மேல ஏறு. கல் எப்படி திருடமா இருக்கோ அப்படின்னு திருடமா இருக்கணும். வாழ்க்கைங்கிறது பெட்ட புரோசஸ் இல்ல, துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆகையால் நிஜமாக இந்த மனசை நல்லா திருடப்படுத்திக்க வேண்டியது ஒரு ஆத்துக்காரிக்கான். ஒரு பெண்ணு ஒரு ஆத்துல வந்திருக்காங்கன்னா அவ திருடமா இருந்து அவ நல்ல காலம் வரும்னு நினைச்சிருந்த பகவான தியானம் பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு கட்டமானாலும் ஜெயிக்க முடியும். ஆகையால் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன, இவன் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணி. அதான் சொல்றது அந்த மந்திரம், இந்த கல்லு மாதிரி உறுதியாயிரு, வாழ்க்கையில கட்டம் வந்தாலும் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரமா இந்த காலமணி ஏகமிஷே விஷ்ணுத்வான் வேது வே ஊர்ஜே திரீணிமய பிரதேவிய அப்படின்னு சத்வாரி மாயோபவாய பஞ்ச பசுபியா ஷட் ருதுபியா சப்த சப்தாபியோ ஹோத்ராபியா அப்படின்னு ஒவ்வொரு காலையும் அந்த அடியும் நடக்கிறப்ப எடுத்து வச்சு வச்சு ஏழாவது அடிக்கு அந்த கல்லு கொண்டு வந்து அந்த கல்லு மேல எடுத்து நிப்ப வைப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவளை காப்பாத்துறது அந்த ஆத்தக்காரி மாதிரி நடந்துட்டாராம் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன். அதனாலதான் பாரியாத்வம் அர்த்தவ போட்ட பாரியாத்வம், பாதி சரீரத்தை எடுத்துட்டு அவருக்கு ஆத்துக்காரி மாதிரி பணிவிடு பண்ணினாராம் மகாவிஷ்ணு. என்னடா இவர் பண்ணின சகாயத்துக்கு என்ன பண்ணினா போறோம், உலகத்தை இப்படி காப்பாத்தினாரே. பாணத்துவம் விரஷபத்வம் அர்த்தவ போட்டா பாரியாத்வம் ஆர்யாபதே, இவருக்கு என்ன பேரு ஆர்யாபதே. ஆர்யா உலகத்துல இருக்க எல்லோரோட ஒய்ந்ததான ஒரு வார்த்தை ஆர்யா. நாடகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்யபுத்திரா அப்படின்னு இருக்கும், பெரியோர்கள் பெத்த செல்வமேன்னு அர்த்தம். ஆத்துக்காரர் எப்படி கூப்பிடுறா, மாமனார் பெரியவர் அவர் பெத்த எனக்காக பெற்று வச்சாருன்னு கேட்காதியும், ஆர்யபுத்திரா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்படி மரியாதையே எப்படி கூப்பிடுறதுன்னு நமக்கு தெரியணும், எப்படி பழகி இருக்கா, அவ வாழ்க்கையில எப்படி நடந்துட்டு இருந்தா, யாராருக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது. இப்ப மரியாதை எல்லாம் ஒன்னதெல்லாம் விட்டு போச்சு, பெரியவாளாச்சும் சின்னவாளாச்சும், நீரும் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன், நீரும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், என்ன விவகாரம், இந்த எண்ணம் தான் வந்திருக்கு. முன்ன காலத்துல எப்படின்னா பெரியோர்களை மதிக்கணும், அவளுடைய ஆசீர்வாதம் நம்ம எப்பவும் பெறணும், அப்பதான் மனசு நிம்மதி. நிறைய காசு இருக்கட்டும் சார், காசு ஒன்றும் பண்ணாது, காசு ஓரளவுக்கு தான், அதுக்கு மேல என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ணியது. காசு உங்ககிட்ட இருந்ததுன்னா எல்லாரும் புடுங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது ஞாபகம் வச்சு. உங்ககிட்ட நிறைய காசு இருந்தா நீங்க சௌக்கியமா இருக்கேள் நினைச்சுட்டு இருக்கேள், நீங்க சௌக்கியமா இருக்கலாம். சுக சாதனங்கள் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குங்கோ, டிவி வாங்குங்கோ, கார் வாங்குங்கோ, வேற பிளேயரே வாங்குங்கோ, ஏதோ பண்ணுங்கோ, வேண்டிய எல்லாத்தையும் சார்ந்து இருக்கேள். ஆனா என்ன ஆச்சுன்னா மனசு நிம்மதி மட்டும் கிடைக்கும். இவன்கிட்ட காசு இருக்க, இந்த காசு சும்மா தானே இருக்க, நம்ம கொடுத்தா என்ன, அந்த எண்ணம் வரப்படாத, அந்த எண்ணம் தான் உலகத்துல வருது. இன்னொரு உங்ககிட்ட காசு நிறைய தானே இருக்க, மற்றவர்கள்ட்ட காசு ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அவ சம்பாதிக்கணும், நீங்க ஒன்று சுலபம் வந்துருப்பா. இந்த ஜனங்களுக்கு காசு இருக்குமே ஏனால் நான் பொடுங்கணும் என கூடியதான எண்ணத்துல தான் வாழறா. ஆனா ஞாபகம் காசு நிஜமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அதுக்காக காசே வேண்டான்னு நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல, வேணும் உங்களுக்கு காசு, ஆனா அது அதிகமாக அதுவே நமக்கு சுகத்தை கொடுக்கும் என கூடியதான எண்ணம் வேண்டா. அப்படி ஆர்யாபதே, ஆர்யான்னா கௌரி மாதா, அந்த கௌரி மாதாவுடைய ஆத்துக்காரரே லோகக்ஷேமத்துக்காக ஜகத்தாத்ரி விஸ்வமாதா ஜகத்தாத்ரி, உலகத்தை பெற்றவள் உலகத்தை காப்பாற்றவள். ஒரு நர்சானவள் உடம்பு வந்தா எப்படி பக்கத்துல இருந்து அப்பப்ப மருந்து கொடுத்து அவருக்கு சகாயம் பண்ணி அவளை திருப்பியும் மறுபடியும் ஸ்வஸ்தமான நிலைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாளோ அப்படி ஒவ்வொருத்தரையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது அம்பாள். அப்படிப்பட்டதான ஆர்யாபதே, ஒவ்வொரு சம்போதனத்திலும் ஒரு விசேஷம் இருக்கீங்க. ஆர்யான அம்பாளுக்கு பேர், ஆர்யான ஒரு விருத்தத்துக்கு பேர். ஆர்யாபதே கோடித்வம் சகித அமிர்தங்க வகிதா சேத்யாதி ரூபம் ததௌ, அதற்கு பிறகு அந்த பரமேஸ்வரனுக்கு உதவணும் என்பதற்காக அம்பானார், அவருக்கு உதவணும் என்பதற்காக ஒரு பசுமாடானார், ஒரு காளையானார், பாதி சரீரத்தை அவரோட சேர்ந்துண்ட ஆத்துக்காரியானார், அர்த்தவ புஷாபாரியாத்வம். அதே மாதிரியே பரமேஸ்வரன் காலாகலையில பண்ணின பிறகு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டார், அதுக்கப்புறம் மறுபடியும் தேவதைகள் கடைஞ்சார், கடையும் பொழுது அவளுக்கு அமிர்தம் கிடைச்சது. அமிர்தம் வந்ததுமே அங்க இருக்கக்கூடியதான ராட்சசால அந்த அமிர்த பானம் எடுத்துட்டு ஓடி போக தொடங்கினார். அப்புறம் என்ன பண்றது, இப்ப ஓடி போயிட்டு அவ அமிர்தத்தை சாப்பிட்டா தேவதைகள் இல்லாத பண்ணா கெட்டு போயிடும் விஷயமே, அதுக்காக என்ன பண்ணினார், ஒரு அழகான ஒரு மோகினி வேஷம் போட்டார். அழகான பெண்மணிகள் எத்தனையோ பேர் இருக்கா, அது இல்ல எல்லாரையும் கவரக்கூடியதான உருவம் அதான் பாக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துல முதல்ல கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது ஒரு மூணாவது நாள்லயே அங்கே ஒரு அம்மா பூதனேன்னு ஒரு அம்மா வந்தார். தாம் கேட்ட மல்லிகம் மத்தியம் ஒரு பத்து ஸ்லோகத்துல அந்த அம்மா வர்ணிக்கிறார் சுகஸ்வாமி, எல்லாம் துறந்தவர் தலை விரிச்சுண்டு போட்டிருக்கலாம். தாம் கேட்ட மல்லிகம் தலை நிறைய ஒரு எட்டு முழம் குட்பம் தலை குட்பம், இது கொஞ்சமா வச்சுக்க கூடாதான், நல்ல பழையனால வைவா நிறைய குட்பம் வச்சுக்க கூடாதுன்னு கொஞ்சமா தான் வச்சுக்கணும். இப்படி ஆடி ஆடி நடந்துட்டு வராளாம் பார்த்து அந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம், அந்த ஆயர்பாடியில இருக்கிற ஜனங்கள்லாம், அடாடாடா யார் இது, நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே, ரொம்ப ஃபேஷனா இருக்காளே, கலர் கலர் கொடைய, அதுல சுகஸ்வாமி சொல்றாரு, இதை வச்சுட்டு வந்துட்டு இருக்காளே யாரு அப்படின்னு நின்று போயிட்டாளாம். என்ன இவ்வளவு அழகு இவ்வளவு அலங்காரம் இப்படின்னு நஞ்சுட்டு வந்தாளேன்னு, இது ஒரு வர்ணன் இருக்கு. அதுக்கப்புறம் சமுத்திர மந்தன சந்தர்ப்பத்துல மகாலட்சுமி தாயார் வந்தாராம், எழுந்து வந்ததுமே என்னாச்சுன்னு ராட்சசாலும் தேவதைகளும் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணமும் தோணித்தான். ஒரே ஸ்திரீ தான், ரெண்டு பேரும் அழகானவள் தான், ஆனா ஒத்தை பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு யாரப்பா இவா அப்படின்னு பாக்குற அளவுக்கு வந்தாளா ஒரு அம்மா பூத்தனைய. அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வந்தா எல்லாரும் பார்த்தா என்னன்னு எல்லோருடைய மனசுல இந்த அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணினா தேவலைய அவ்வளவு சாதுவா இருக்காள அப்படின்னு நினைச்சாளாம். அது மாதிரி லோகத்துல என்ன ஆச்சுன்னு எந்தெந்த சந்தர்ப்பத்துல எப்படி ஆகணும்னு தெரியல. அப்ப என்ன பண்ணினார், ஆர்யாபதே பாரியையாக ஆனார். அதே மாதிரி அங்க என்ன ஆச்சுன்னு தேவதைகள்னா மோகினி உருவத்தை எடுத்த எடுத்ததுமே எல்லாரும் கிட்ட வந்தா கொடுங்க நான் பரிமாறுறேன்னார். வரிசையா உட்காருங்க அப்படின்னு வரிசையா உட்காருங்க, வரிசையா எல்லாம் மாறி மாறி உட்கார வேண்டியதுதானே சார். யாரா சொன்னாரா ராட்சதாலாம் ஒரு பக்கத்துல உட்காரணும், தேவதைகளும் என எனத்தோட சேரும்னா, இவள இந்த பக்கம் உட்கார்ந்தா அவ உட்கார்ந்தா, இவ என்ன பண்ணினா தேவதைகளுக்கும் ஒவ்வொரு டிராப் கொடுத்துட்டு போற, உங்களுக்கு மீதியில உங்களுக்கு கொடுத்த சௌக்கியமா யாருக்கு முக்கியமா வச்சுக்கோன்னு, இதுதான் ரொம்ப சேட்டம். அவளுக்கெல்லாம் ஒரு டிராப் கொடுக்கறா போல, ரொம்ப பணக்கார ஆத்துல வாத்தி மாசத்துல நெய்ய விடுவ பாருங்க, ஒரு டிராப் டிராப் பேருதான், அது சத்தம் தான் வருமே தவிர ஒரு டிராப்பும் விழாது. அப்படி விட்டு என்னடா விவகாரம் ஆச்சுன்னார், கடைசியில என்ன ஆயிடுச்சுனர் எல்லா தேவத்தைகளும் விட்டாச்சு விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னார், மறைஞ்சு போயிட்டாரு, மறைஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களாம் பீச்சினாலாம், இந்த அட்வர்டைஸ் பண்றதை விட வாயால ஒருத்தர் ஒருத்தர் சொல்ற பாருங்க அதான் ஃபாஸ்டா போகும். டிவியில அட்வர்டைஸ் பண்றது வேற, ஒருத்தர் சொல்லி அவரவருக்கு சொல்லி அவருக்கு சொல்லி கோவில்ல பிரதோஷத்துக்கு போயிருக்கா மாமி. இந்த மாமி அந்த மாமிக்கு சொன்னா, அந்த மாமி இன்னொருத்தருக்கு சொன்னா, அவர் பக்கத்துல இருக்கிற புருஷன் கேட்க, அவர் அந்த மாதிரி என்ன கேட்டான்னு சொல்லி, நாங்க தெரியாது அவர் சொன்னான்னு சொல்லி பிரதோஷத்துக்கு வந்த 2000 பேரும் அந்த நியூஸ் போயிடுச்சு வேகமா. கியர்சே தான் வேகமா போறது மாதிரி எல்லாத்தரோட விவகாரம் முழுக்க என்னடாச்சுன்னு. அது மாதிரி கர்ணாகரனுக்கு எது வரைக்கும் போச்சுன்னு, சிவலோகம் வரைக்கும் போயிட்டுதான், வைகுண்டம் வரைக்கும் போயிட்டுதான். இந்த வைகுண்டத்துக்கு வந்து மகாவிஷ்ணு பார்த்தாராம், என்ன இதுன்னு மாரப்பிடி தாயரோட உட்பட்டு சொன்னாருன்னா, ரொம்ப அழகான பெண்ணுன்னு வந்து எல்லாம் பண்ணிடுறாருனார். என்னடா அது, நம்ம பார்க்காம விட்டோமே, இது வரைக்கும் அங்க இருந்து கட்டப்பட்டு 3 அவதாரம் பண்ணி, அவருக்கு முதல்ல கூர்ம அவதாரமாக இருந்த மலையை இது பண்ணினா, அந்த அவார்டோட சேர்ந்து பக்கத்துல இருந்து அதை வேற இழுத்தோம், அது அந்த மத்தானது மேல போகாம அதை புடிச்சுட்டு இருந்தேன், ஒரு சமயத்திலேயே 3 அவதாரம் எடுத்து இவ்வளவு கட்டப்பட்டு கடைசியில அந்த அழகான பெண்மணிய பார்க்காம வந்துட்டேன். பார்த்தேன் அது என்னடா, யாரோ சில பேர் பார்த்தாரு, உலகத்துல மகாவிஷ்ணுவை தவிர எல்லோரும் பார்த்திருக்காங்க, நான் ஒத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தேடா அதான், நீங்க மிஸ் பண்ணீங்களா, டெய்லி வந்து சொல்ற, ஒரு கிளாஸுக்கு வரல என்ன, அடுத்த கிளாஸ் என்ன அழகா இருந்தனுமே பழைய கிளாஸ் வேணும்னே சொல்ற உங்களுக்கு. அப்ப என்ன மீதி கிளாஸ் எல்லாம் மோசமா இருந்தா மாதிரியும், நீங்க வராத்தினால அது நன்னா, இவர் வராத்தினால்தான் நன்னா இருந்துதான். இது லோக சகஜம், மனுஷியாளுக்கு உங்களுக்கு எது கிடைக்கலையோ அது ரொம்ப நன்னா இருந்ததுன்னு சொல்றது லோகத்துல வழக்கம். அதே மாதிரி மகாவிஷ்ணு டீஸ் பண்ண ஆரம்பிச்சார், என்னடா பண்றது என்ன அதுன்னு. நேர பரமேஸ்வர வைகுண்ட கைலாசத்துக்கு போனார், பரமேஸ்வரா இப்படி ஆயிடுத்து, இந்த பரமேஸ்வரன் போனார் வைகுண்டத்துக்கு, என்ன இப்படி சுவாமி ஆயிடுத்து, இன்னொரு தான் அந்த வேஷத்தை கட்டிவிட்டு நான் என்ன பாக்கலாமா, நான் மட்டும் பார்க்காம இருந்தா இப்படி அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது, ஒன்ஸ் வந்து நீங்க விட்டுனா உமக்காக திருப்பி வேஷம் கட்ட முடியுமா, அந்த சந்தர்ப்பத்துல தானா வர வேண்டிய சார். ஒரு அழகா சக்கனி ராஜமார்க்கம் 2 மணி நேரம் பாடினா ரொம்ப சந்தோஷம். வந்து அடுத்த நாள் வந்து இன்னொரு ஒரு 10 நிமிஷம் அதை பாடுங்களேன், அந்த இது வராது, அந்த சந்தர்ப்பத்துல அது எப்படி வரணுமோ அது தானா பகவத் அனுகிரகத்தினால வரணுமே தவிர, அது லேபர் எடுக்கும் போதுன்னா வராதுன்னு என்ன பண்றது சொன்னா கேட்கல, மறுபடியும் வேணும் மறுபடியும் வேணுங்கிற. சரி பூலோகத்துல இந்த இடத்துக்கு வாங்கினார், அந்த காட்டுக்கு வந்ததுமே அந்த சமயத்துக்கு வந்தார், அங்கே வந்த வேண்டாம் சொன்னா கேட்கல, என்ன விவகாரம், இந்த மோகினி அவதாரத்தை பார்த்த இந்த பரமேஸ்வரனால இருக்க முடியல வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார், அவளால பிறந்ததுதான் ஹரிஹர புத்திரன் ஐயப்பன். இப்ப என்ன சின்ன மகாவிஷ்ணு என்னன்னா, பரமேஸ்வரனுக்கு பாரியாத்வம் தவபுழா பாரியாத்வ பாரிய அபதே, அதுக்கப்புறம் ஒன்னு கோடித்வம். மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், அந்த பரமேஸ்வரனுடைய அடிமுடியை அறிந்து கொள்ளணும் என கோடிக்கதான ஒரு போட்டி வரும் பொழுது பிரம்மதேவர் அவருடைய முடிய தெரிஞ்சுக்கிறேன்னு மேல போக ஆரம்பிச்சார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு சாதனம் ஒண்ணு இருக்கு, அன்னப்பட்சி, அது பாட்டுக்கு மேல பறந்துட்டே இருக்கும், சிரமம் இல்லாம பறக்கும், ஏன்னா அங்க ஒண்ணு அப்சக்ஷன் ஒண்ணும் இல்ல, பாருங்க பறந்துட்டே இருக்கலாம். ஆனா விவகாரம் என்னன்னா, நான் மேல போறேன்ட்டார், இன்னும் இருக்கிறது இவரத்தான் மிச்சம். இவரும் பார்த்தாராம், நம்ம ஒரு தரம் பண்ணியா அவதாரம் பண்ணி பூலோகத்தெல்லாம் போயிருக்கோம், பெட்டர் உள்ள போவோம் அப்படின்னு வச்சு தானே என்ன பண்ணி அவதாரம் பண்ணி உள்ள போனார். ரொம்ப நேரம் போனார், கடைக்கில வந்துட்டார்னு வச்சுக்கலாம், அந்த கதை வேற. விவகாரம் என்னாச்சுன்னார், அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை அறிவதற்காக தான் கோணித்தம் ஒரு பன்னியாகவும் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கே, கோணித்வம் சகிதா. பார்க்கடலை கடலையும் கடையும் பொழுது அவருக்கு ஃப்ரெண்டா இருந்த, எப்படி பரமேஸ்வரனும் இருக்க இவரும் இருக்க, உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவளுக்கு வேண்டியதான தேவதைகளுக்கு வேண்டியதான அமிர்தத்வத்தை கடைக்கிறதுக்கு இவர் கடையறதுக்கு இவர் சகாயம் பண்ணிட்டு இருக்கார், அதுல வரக்கூடியதான பிரதிபந்தகத்தை எல்லாம் போக்குறதுக்காக அவர் பண்ணியிருந்தார். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு இந்த சகி ஃப்ரெண்டுன்னா என்னத்தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றது, அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி பரமேஸ்வரன் பிரதிபந்தகத்தை நீக்கும் பொழுது சகாயம் பண்ணி கொண்டதுதான் மகாவிஷ்ணு சகிதா மிருதங்க வகதா. அதே போலயே பர என்ன பண்ணினார், பரமேஸ்வரன் சாயங்கால வேளையில சந்தியாராக விஜரும்பிதம் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் பார்த்தேல, அந்த சாயங்கால வேளையில பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஆனந்தமாக டான்ஸ் ஆட தொடங்கினார், தாண்டவம் ஆட தொடங்கினார். அப்ப தாண்டவம் ஆடும் பொழுது என்ன பண்றது யாருன்னு அந்த மிருதங்கம் வாசிக்கணும். அவருக்கு அந்த தாளத்துக்கு தகுந்த போல மிருதங்க வாசிக்கணும். நான் மிருதங்க வாசிக்கிறேன்னு வாசிச்சாரம் மாவிஷ்ணு மிருதங்க வகிதா கோணித்வம் சகிதா மிருதங்க வகதா இத்தியாதி ரூபம் ததௌ. ஒரு பரமேஸ்வரனுக்கு பணிவிட பண்ணணுங்கிறதுக்காக உலகத்துக்கு காட்டணும், மனுஷாளுக்கு பக்தாளுக்கு காட்டணும் இப்படி இருக்கணும் பாப்பா வாழ்க்கையில. மகாவிஷ்ணுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் எதுக்கு பண்ணிட்டு இருக்கார்? உலகத்துல இருக்கிற பக்தர் நமக்கெல்லாம் இது ஒரு பாடம். உனக்கு அழகான சரீரம் கொடுத்திருக்கேன், காசை கொடுத்துருக்கேன், வசதிகளை கொடுத்துருக்கேன், இத்தனையும் கொடுத்துருக்கேன், நீ என்ன பரமேஸ்வரன் நினைக்க வேண்டாமா? சரீரம் கொடுத்து இத்தனை வசதி கொடுத்திருக்கார், உங்களுக்கு கொடுத்த மாதிரி வேற எந்த பிராணிக்காவது கொடுத்திருக்கார? உங்களுக்கு வீடு இருக்கு சார், மழை பெஞ்சா வீட்டுல படுத்துக்கலாம், மாடு என்ன பண்றது, பிராணிகள்லாம் என்ன பண்றது, கொஞ்சம் யோஜனை பண்ணினோமா? பாம்பு புத்து முழுக்க ஜலம், எங்க போகும் பாம்பு மழை காலத்துல? அதனாலதான் ஓடி வருது வெளியில. வெளியில வந்ததே ஏன்னா அதுக்கு எவ்வளவு பயம் தெரியுமா? நான் மனுஷன் கண்ணுல பட்டு எடுத்துன்னா அணியோட அந்த க்ஷணத்தோட அவுட்டுன்னு விடுவேனா? உங்காத பெட்ரூம்ல பாம்பு வந்துருத்துன்னா அது பாட்டுக்கு அது இருக்கட்டுமே ஒரு முறையில், நாளைக்கு தானா ஓடி போயிடுறது? நம்ம கட்டில் மேலத்தானே உட்கார்ந்துருக்கோம் தூங்குறமா? அது கொல்லாத வரைக்கும் விடுறல, மனுஷன் கண்ணுல விழப்படாது, இருக்கிறதுக்கு இடம் இல்ல. எத்தனை பூச்சி இப்படி சிரமப்படுற தெரியுமா? ஆனா நீங்க பாட்டுக்கு அந்த மழை வரணும் சார் அப்படின்னு நினைச்சுண்டு, மழை வந்தாலும் ஆனந்தமா போத்தின்னு படுத்துட்டே இருக்கு. எவ்வளவு சகாயம் பண்ணியிருக்காரு மனுஷனுக்குன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அத்தனை பிராணிக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், அத்தனை பிராணிக்கும் இருக்கிற இடம் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு கஷ்டம்னு வறுமையானால் மனுஷனுக்குத்தான் அத்தனை வசதிகளும் அத்தனையும் இருக்கு. அப்படிப்பட்டதான நாம் அந்த பகவான தியானம் பண்ண வேண்டாமா? இதுதான் காமிக்கிறார். கோணித்வம் சகதா மிருதங்க வகதாத இத்தியாதி ரூபம் ததௌ. இது போல நிறைய ரூபங்களை எடுத்துருக்காரு. ஸ்வப்பாதே நயன் அர்ப்பணம் சக்கரதவான். ஹே பரமேஸ்வரா, மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ண தொடங்கினார். 1000 தாமரைகள்னால பூஜை பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். இப்படி எல்லாம் நம்ம ஒரு சங்கல்பமே பண்றது இல்ல, கரெக்டா பூஜை பண்றோம். அதுலயும் சில நாமாக்கள் வரைக்கும் ஆச்சு, அதுக்கப்புறம் அலுப்பு தட்டிட்டு எல்லா புஷ்பத்தையும் ஒரே தர கொட்டி விட்டான். காயேன வாச்சான்னு அவ்வளவு முழுக்க இப்படித்தானே இருக்கு. ஆனா விவகாரம் என்னடா ஆச்சுன்னு மகாவிஷ்ணு வரிசையா ஒவ்வொரு புஷ்பமா சிவநாமத்துல சொல்லி சகசன மக்களை சொல்றார். கடைசியில ஒரு நாமம் மிஞ்சிருக்க 1000 புஷ்பம் இல்ல, என்ன பண்றாரு? 1000 புஷ்பங்களை எடுத்து வச்சிருக்கார். இந்த புஷ்பங்களை எண்ணி வச்ச போதிலும் என்ன ஆயிருக்கு, ஒரு நாமாவுக்கு 2 புஷ்பம் போட்டாரோ என்னமோ தெரியல, கடைசியில ஒரு நாமம் மிஞ்சிருக்கு, புஷ்பம் இல்லையே அப்படின்னு பாக்குறாரா? என்ன பண்ணுவோம்? என்ன நமஸ்கமல நாயா என்ன பண்ணினார்? தாமர கண்ணன் அவர் தாமரத்தானே இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு தன்னை கண்ணை எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணினாரா அப்படின்னு சிவபுராணத்துல கதை. நயன் அர்ப்பணம் சக்கரதவான். ஹே பரமேஸ்வர, உங்களுடைய பாதத்தை தன் கண்ணையே அர்ப்பணம் பண்ணியிருக்கார். ஸ்வத்தேக பாகோ ஹரிஹி, உங்களுடைய தேகத்துல ஒரு பாகம் ஆயிட்டார் மகாவிஷ்ணு, அதனாலதான் பூஜ்யாத் பூஜ்யதரஸ்தயேவஹி. உலகத்துல இருக்கிற எல்லோரை விட நஜமாக பூஜ்யமாக இருக்கார். பூஜ்யம்னா ஜீரோன்னு அர்த்தம் இல்ல, பூஜனீயர்னர்த்தம். எல்லோராலையும் வணங்கத்தக்க கூடியவராக இருக்க அவர் நமக்கெல்லாம் நடந்துக்கிற வழிய காட்டியிருக்க. இப்படி இருக்கணும் ஒரு மனுஷன், பகவான் இடத்துல இவ்வளவு பிரீதி இருக்கடா, பகவான் இடத்துல இவர் ஒரு பக்தி இருக்கடா, அப்பதான் நம்ம சௌக்கியமா இருக்கு. பக்தி இருக்க, பக்தி ஞானத்துக்கும் ஆர்த்தோ ஜிஜ்யாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷதா. முதல்ல கவலை வந்த பிறகு பகவான தியானம் பண்றது, கவலை வரலன்னு பகவான விட்டான். இது முதல் பக்தி ஆர்த்தோ, அதுக்கப்புறம் ஜிக்யாசு, இது என்ன அது என்ன தெரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, விஷயங்கள் சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, எப்படி தெரிஞ்சுப்பேன்? அது பகவத் அனுகிரகம் இருந்தா தான் சுலபமா முடியும். ஜிக்யாசு, அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி. காசு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணு நடக்கல. காசு இருக்கிறவன் தான் எல்லாம் சையவ குணம் ஸ்பெஷலாகவர் அப்படின்னு நினைச்சு இந்த காசு வேணுங்கிறதுக்காக சில பேர் அலைகிறேன். கடைசியில ஜானீஜ பரதர்ஷபா, அந்த ஞானம் வேணும்னு பகவானே வேணும். பகவானுக்காக நான் பக்தி பண்ணல, நான் எதுக்கு, பகவான தான் அவர் தான் வேணுங்க. பகவானை அடைஞ்சு அப்புறம் இன்னொன்னு வேணுங்கிற அபிப்பிராயம் இல்லைன்னு பகவானுக்காகவே பக்தி செலுத்தின்னு இருக்கான் பாத்தீங்களா? இப்படி இந்த பக்தியானது ஞானத்தை கொடு, ஞான சாதன சாமக்ரி, மோட்ச சாதன சாமக்ரிய பக்திரேவ கரியசி, ஆகையால் பக்திய வரவழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணினா ராஜநாத பூஜ்யமாக எல்லோராலையும் வணங்க தக்கவராயிட்டார். பூஜ்யா பூஜ்யதரஸ்தேவகி நசேது, இப்படி இல்லாத போனால் கோவா ததன்யோதிகா, அவரோட வேற யார் அதிகமா இருக்க முடியும். அப்படி அந்த பரமேஸ்வரனுக்கு இவ்வளவு சகாயம் பண்ணினா, இது மாதிரி நமக்கு காட்டினார், ஹே பரமேஸ்வரா இப்படி மகாவிஷ்ணு மாதிரி எனக்கும் பக்தி வரும்படி அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. பாணத்வம் ரிஷபத்வம் அர்த்தவபுஷா பாரியத்வம் அரியாபதே கோழித்வம் சகிதா மிருதங்க வகதா தேத்யாதி ரூபம் ததௌ த்வத்பாதே நயன அர்ப்பணம் ச கிருதவான் த்வத்தேஹ பாகோ ஹரி பூஜ்யா பூஜ்யதரஸ்த ஏவஹி நச்சேத் கோவா ததன்யோதிகா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகாவிஷ்ணுடைய சரித்திரத்தை நமக்கு இன்சிடென்டலா சொல்லி, அதுக்கப்புறம் சிவபூஜையை பண்ணினத்தினால அது ஏற்படக்கூடியதான உயர்வு, ஒரு மனுஷன் எப்படி இருக்கலாம், என் நிலையை அடையலாம்ங்கிறது, ஜனன மிருதிகுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேச சம்சயோ நாஸ்தி தத்ர அதனிம அமிர்த ரூபம் சாம்பமீஷம் பஜந்தே ஐஹ பரம சௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே அப்படின்னு பிரம்மானந்த ஸ்வரூபம் மோட்சத்தையும் கிடைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பக்தி அந்த சிவ பூஜைன்னு சிவ பூஜையினுடைய மகிமையை சொல்ற. இது அடுத்த